ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय Reading from Srimad Bhagavatam, Canto 1, Chapter 9, Text 37, translation and commentary by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
You have it in there. Srimad Bhagavatam, Mudal Kandam, 9th
Adhyayam. It's the same as the time, 1937. Here's the Sanskrit. Swanigamam apahaya mat pratigyam ritam adhikartum avapluto ratastaha dhritarata charano bhabhyaj chalagur harir eva hantum ibhangato tariyaha. Translation. Bhishma Dev speaking in the presence of Lord Krishna.
In the slogan of the Bhishma Deva, Krishna Rukumunadi Pesambede,
fulfilling my vow and sacrificing his own promise, he got down from the chariot, took up its wheel and ran toward me hurriedly. Just as a lion goes to kill an elephant, he even dropped his outer garment on the way. Purport. The battle of Kurukshetra was fought on military principles, but at the same time in a sporting spirit, like a friend's fight with another friend. Duryodhana criticized Bhishma Dev, alleging that he was reluctant to kill Arjuna because of paternal affection. A Kshatriya cannot tolerate insults on the principle of fighting. Bhishma Dev therefore promised that the next day he would kill all five Pandavas with special weapons made for the purpose. Duryodhana was satisfied and he kept the arrows with him to be delivered the next day during the fight. By tricks, Arjuna took the arrows from Duryodhana and Bhishma Dev could understand that this was the trick of Lord Krishna. So he took a vow that the next day Krishna would have to take up weapons himself, otherwise his friend Arjuna would die. In the next day's fighting, Bhishma Dev fought so violently that both Arjuna and Krishna were in trouble. Arjuna was almost defeated. The situation was so tense that he was about to be killed by Bhishma Dev the very next moment. At that time, Lord Krishna wanted to please his devotee Bhishma by keeping Bhishma's promise, which was more important than his own. Seemingly, he broke his own promise. He promised before the beginning of the battle of Kurukshetra that he would remain without weapons and would not use his strength for either of the parties. But to protect Arjuna, he got down from his chariot, took up the wheel of the chariot, and hurriedly rushed at Bhishma Dev in an angry mood as a lion goes to kill an elephant. He dropped his covering cloth on the way, and out of great anger, he did not know that he had dropped it. Bhishma Dev at once gave up his weapons and stood to be killed by Krishna, his beloved Lord. The fighting of the day was thus ended at that very moment, and Arjuna was saved. Of course, there was no possibility of Arjuna's death because the Lord himself was on the chariot. But because Bhishma Dev wanted to see Lord Krishna take up some weapon to save his friend, the Lord created this situation, making Arjuna's death appear imminent. He stood before Bhishma Dev to show him that his promise was fulfilled and that he had taken up the wheel. I'm reading this in conjunction with the commentary, ongoing verbal commentary I'm making on Sri Vishnu Sahasranam.
Naan inda slogathai naan thodandhi ipa Vishnu Sahasranamathukku vyakhyanam koduthundu pala upanyasangalai koduthu kondirukiren adu thodarbaga adarku sambandhamudaiya reethiyila naan inda slogathai indru padithirukiren.
I'm presently commenting in a series of lectures on the name Naika Kama Krit.
நான் தற்போது நைக காமக்ருத் அப்படிங்கிற பெயர் கிருஷ்ணனுடைய பெயர் அந்த பெயரில் இருந்து நான் அதற்கு விளக்கம் கொடுத்து கொண்டு வருகிறேன்.
Which means that he doesn't do one work.
நைக காமக்ருத் அப்படின்னா அவர் ஒரு காரியத்தை செய்யறது கிடையாதுன்னு அர்த்தம்.
which can be understood to mean that with every work, with every action that he performs, he fulfills various purposes. By becoming the Ratangapani, the one who held the part of the chariot in his hand, Krishna fulfilled various purposes.
Krishna ratanga paniyaga agi palveru nokkangalai nerivettirukkar ratanga pani abina radathinudaiya angathai thaangiyavar endru porul.
He demonstrated what a great devotee Bhishma was.
Bhishma evlo periya bhaktar abingiratha avar adan moolamaga velipaduthinar.
That to fulfill Bhishma's promise, he was prepared to forgo his own promise.
பீஷ்மருடைய சத்தியத்தை பூர்த்தி செய்வதற்காக கிருஷ்ணர் தன்னுடைய சத்தியத்தை மீறுவதற்கு தயாராக இருந்தார்.
And he also showed what a great devotee Arjuna was.
அது மட்டும் இல்லாம அதே நேரத்தில் அர்ஜுனன் எவ்வளவு பெரிய பக்தன் அப்படிங்கறதையும் வெளிப்படுத்தினார்.
Actually, Krishna, by protecting Arjuna in this way, he broke one promise of his own, but he fulfilled another promise of his.
Arjunane paadugaapadarkaga Krishna oru satyathai meerinar aanal andha oru satyathai meeriyadan moolamaga avar innoru satyathai poorthi seidar.
Just before the battle, he told Arjuna, kaunteya pratijani hi name bhakta pranashati. Arjuna, you declare it that my devotee is never vanquished.
Bhagavad in the குருக்ஷேத்திர போருக்கு முன்னாடி பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட அறிவிக்கிறார், கௌந்தேயா பிரதிஜானகி நமே பக்த பிரணசதி, அர்ஜுனனே நீ அறிவிப்பாயாக என்னுடைய பக்தன் என்றும் அழிவதில்லை என்று.
So this is a promise made by Krishna, but he stopped playing with the cartoons. But he had it proclaimed through the mouth of Arjuna.
கிருஷ்ணர் அந்த சத்தியத்தை ஏற்றிருந்தார், ஆனால் அவர் அந்த சத்தியத்தை அர்ஜுனனின் வாய் மூலமாக ஒலிக்க செய்தார்.
So Krishna fulfilled his own promise. He showed this, that Arjuna must be protected. I will not allow him to be killed here by Bhishma.
அர்ஜுனன் எல்லா தருணத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும், எக்காரணம் கொண்டும் பீஷ்மரால் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறதுல கிருஷ்ணர் உறுதியாக இருந்தார். அதன் மூலமாக அவர் தன்னுடைய சத்தியத்தை காப்பாற்றினார்.
And he also showed, as he did many times, or at least several times during the battle of Kurukshetra, the higher principles of dharma.
அது மட்டும் இல்லாம இந்த போர்க்களத்துல பலமுறை கிருஷ்ணர் நிலைநாட்டியது போல தர்மத்தினுடைய உயர்ந்த கொள்கையை அங்க நிலைநாட்டுகிறார்.
For a kshatriya to give his word, his promise, he must fulfill it.
ஒரு சத்திரியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சத்தியம் வாக்குறுதி கொடுத்தார் அப்படின்னா அதை எப்படியாவது பூர்த்தி செய்யவே ஆக வேண்டும்.
He will die rather than not fulfill his promise.
அந்த சத்தியத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் போனது அப்படின்னா அதற்கு மரணமே தேவை பரவாயில்லைன்னு இருக்கும்.
But Krishna's promise that he won't take up any weapon, he just dropped it in a second and rushed towards Bhishma to attack it.
எந்த ஆயுதமும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் உறுதி எடுத்திருந்தார். அந்த உறுதியை அவர் ஒரு நொடியில கீழே தூக்கி போட்டுட்டு சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி போகிறார்.
So in this way he showed that above the, even though worldly dharma is so important, there's the higher dharma.
இதன் மூலமாக கிருஷ்ணர் காட்டுறார், உலக தர்மம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொன்னா கூட அந்த உலக தர்மத்துக்கு மேல உயர்ந்த தர்மம் இருக்கின்றது.
For Krishna to protect his devotee, that is higher than the worldly dharma.
தன்னுடைய பக்தர்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிற தர்மமானது கிருஷ்ணருக்கு உலக தர்மத்தை காட்டிலும் முக்கியமானதாக இருக்கிறது, உயர்ந்ததாக இருக்கிறது.
Or even in ordinary worldly situation, if a kshatriya, we may have to choose between breaking one rule or breaking another rule.
சாதாரண நடவடிக்கைகள கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சத்ரியன் ஒரு விதிமுறையை பின்பற்றுவதற்காக மற்றொரு விதிமுறையை மீற வேண்டிய சூழ்நிலை வரும், அந்த நேரத்தில் அதை தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு சத்ரியனுடைய சூழ்நிலையாக அமையும்.
So Krishna also demonstrated throughout the Kurukshetra war by telling Yudhishthira to tell a lie, by telling Arjuna to kill Karna when Karna was down from the chariot.
Krishna paatha mena Yudhishthira kitta Drona kolradhukaga or poiya solla solrar adhe maari Karna kolradhukaga Arjuna kitta Karna radhathila keela irukkumbodhu parava nee ambe idu solli aanaidigirar.
That worldly, although the rules of worldly morality are there, the situation in this world is so complex that you can't always follow all of them properly. In other words, one has to understand this, as it's said in English, one has to know the spirit of the law more than the letter of the law.
அதாவது ஆங்கிலத்துல ஒரு வாசகம் சொல்லுவாங்க, ஒருத்தர் சட்டத்தினுடைய நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், சட்டத்தினுடைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது போன்றதுதான் இதுவும்.
So these are some points that Krishna demonstrated.
இதெல்லாம் சில கருத்துகள் கிருஷ்ணர் வெளிக்காட்டினது.
By attacking Bhishma.
பீஷ்மரை தாக்கியதன் மூலமாக.
He gave great pleasure to Bhishma in doing so.
அது செஞ்சதுனால பீஷ்மருக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கிருஷ்ணர் கொடுத்தார்.
Because Bhishma had that mood of wanting to fight with Krishna, in, as Prabhupada says in the Prabhupada, in a sporting manner.
ஏன்னா பீஷ்மர் கிருஷ்ணரோட சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு பாவத்தில் இருந்தார். ஸ்ரீல பிரபுபாதனுடைய பொருளுரையில சொல்ற மாதிரி அந்த சண்டையானது ஒரு விளையாட்டு ரீதியில இருந்தது.
He longed to see Krishna's face in with full concentration and anger, fighting to protect his devotee.
Krishna தன்னுடைய முகத்துல எல்லா ஒரு கோபத்தோட ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோட தன்னுடைய பக்தனை பாதுகாக்கிறதுக்காக சண்டைக்கு ஆர்வமா இருக்கிறத பார்க்கறதுக்கு பீஷ்மர் விரும்பினார்.
Krishna, the anger on Krishna's face as he attacked Bhishma, that was a manifestation of his intense love for Arjuna.
பீஷ்மரை தாக்கும்போது கிருஷ்ணருடைய முகத்தில் இருந்த கோபமானது அர்ஜுனனை மேல் அவருக்கு இருந்த அன்பினுடைய வெளிப்பாடாகும்.
Bhishma wanted to see that.
பீஷ்மர் அதை பார்க்க விரும்பினார்.
But he couldn't see that unless he attacked Arjuna.
ஆனால் அவர் அர்ஜுனனை தாக்கவில்லை என்றால் அவரால் அதை பார்க்க முடியாது.
So Krishna fulfilled that desire of Bhishma Dev.
கிருஷ்ணர் பீஷ்ம தேவருடைய அந்த ஆசையை பூர்த்தி செய்தார்.
Now in Ramalila,
ipa Ramalila paathinga appadina,
it's very famous how Ram left for the forest.
Ramar eppadi kaattirku sendrar abingirathu migavum prabalamana ondru.
He fulfilled various purposes in doing so.
Adai cheyyadhin moolama avar palveru nokkangalai poorthi seidhar.
He fulfilled dharma by fulfilling the order of his father.
அவர் தன்னுடைய தந்தையுடைய கட்டளையை பின்பற்றியதன் மூலமாக தர்மத்தை நிறைவேற்றினார்.
He exhibited the highest example of following dharma.
தர்மத்தை பின்பற்றுவதில் மிக உயர்ந்த உதாரணத்தை அவர் அமைத்துக் கொடுத்தார்.
And in this way set an example for the world.
அதன் மூலமா உலக மொத்தத்துக்கும் அவர் உதாரணத்தை அமைத்தார்.
He was supposed to be crowned as the king.
அவர் மன்னராக முடிசூட்டப்பட வேண்டியிருந்தார்.
But then his father called him and said no, and he said you have to go to the exiles in the forest.
ஆனால் அவருடைய தந்தை அவரை அழைத்து கூறினார், இல்ல நீ வந்து காட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு.
So he was immediately ready to follow.
அவர் உடனடியாக அதை பின்பற்றுவதற்கு தயாராக இருந்தார்.
Even Lakshman, according to some versions, was ready to, our old father has become mad, let's just by force take the kingdom, forget him.
ஒரு பதிப்பின் படி பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மணர் அவருக்கு கோபம் வந்தது. அவர் கோபத்தோட நம்மளுடைய வயதான தந்தை அவர் புத்தி இழந்து செயல்படுகிறார், அவரை கொன்று விட்டு நாம பலவந்தமாக ராஜ்யத்தை கைப்பற்றி விடலாம் அப்படின்னு கூட சொல்றார்.
But Rama said no, we should follow the order, I must follow the order of my father.
ஆனா ராமர் சொல்றார், இல்ல நம்ம கட்டளையை பின்பற்றணும், தந்தையுடைய கட்டளையை பின்பற்றணும்னு சொல்லிட்டார்.
When he told me to accept the kingdom, I was ready to accept it. Now he told me I must leave the kingdom, I must also accept that.
என்னுடைய தந்தை என்ன ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி சொன்னார், அப்ப நான் அதை ஏற்றுக்கொண்டேன், இப்ப அதை விட்டு விலக சொல்றார், அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
Then Dasharatha said, actually forget it. Just, I told you that because I was impelled by Kaikeyi. But anyway, you just take the kingdom anyway. Forget Kaikeyi. But Rama said, no, we should... You gave your promise. I don't want you to break your promise to Kaikeyi. So in this way, he showed the strict adherence to dharma. Without any personal desire. In this way, he showed renunciation also. That one shouldn't be attached to any situation, but one should do what is right in all circumstances. Even by accepting great personal difficulty, one should do what is right. Of course, by doing this, he also set the stage for the whole story of the Ramayana. And it enabled him to have very intimate association with Sita.
அதன் மூலமாக அவருக்கும் சீதைக்கும் இடையில நெருக்கமான உறவு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைந்தது.
If he had remained as the king in Ayodhya, then most of his day would have gone in various state and social activities.
அவர் அயோத்தியாவிலே ஒரு மன்னராக இருந்திருந்தார் அப்படின்னா அப்போ அவருடைய பெரும்பாலான நேரம் நாட்டினுடைய நிர்வாக செயல்கள்ல கழிந்திருக்கும்.
But there was no such thing in the forest.
ஆனா காட்டுல அப்படி எதுவுமே அவருக்கு கிடையாது.
So he could spend much time with Sita.
அதனால அவரால் சீதையுடன் நீண்ட நேரம் செலவழிக்க முடிந்தது.
Of course, the inhabitants of Ayodhya, they weren't very happy. But that also, they experienced the feelings of separation from Rama, which increased their love for him at every moment. He also created a situation by which the great love for him of Lakshman was demonstrated.
அது மட்டும் இல்லாம அவர் அந்த சூழ்நிலையை உருவாக்கியதன் மூலமாக லக்ஷ்மணர் அவர் மேல கொண்டிருந்த அந்த பேரன்பானது வெளிப்படுத்தப்பட்டது.
That Lakshman, he didn't have to come, but he left Ayodhya, he left his wife and served as a menial servant, Lord Rama.
லக்ஷ்மணர் வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஆனா லக்ஷ்மணரும் அயோத்தியா விட்டுட்டு தன்னுடைய மனைவியை விட்டுட்டு எல்லா சௌகரியத்தையும் விட்டுட்டு ராமருக்கு ஒரு சேவகராக சேவை செய்தார்.
And also the great love of Bharat, that Bharat, even though he got the kingdom, but he didn't want to rule it for his own prestige. He did so taking the most humble position as a servant of Rama.
அதே நேரத்துல இதன் மூலமாக பரதர் ராமர் மேல எந்த அளவுக்கு பற்றுதல் கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதும் வெளிப்படுத்தப்பட்டது. அவர் ராஜ்யத்தை எடுத்துக் கொள்ளாமல் ராமருடைய சேவகனாக அவர் நகரத்துக்கு வெளியிலிருந்து வெளிப்படுத்தினார்.
By wandering in the forest, Lord Rama purified that land and gave his mercy even to the forest dwellers, the tribal people.
காட்டு வழியாக பயணம் செய்ததன் மூலமாக காட்டில் இருந்த எண்ணற்ற மக்களுக்கு அங்க இருந்த காட்டுவாசிகளுக்கு கூட அவர் தன்னுடைய கருணையை வழங்கினார். பூமிக்கும் தன்னுடைய கருணையை வழங்கினார்.
So in this way, by one action, he performed many activities. Now, here's a quote from Sri Chaitanya Charitamrita. Srila Prabhupada's commentary on Madhya Leela, chapter 5, text 77 and
78.
Now, this is concerning the story of Sakshi Gopal. In which the elderly, high-class brahmana wanted to give his daughter in marriage to the younger, lower level of brahmana. In which the relatives of the elderly brahmana, they were very much opposed to this. So within the purport, Srila Prabhupada writes, as the super soul within the heart of all living entities, Krishna knows everyone's desire. Everyone's request and everyone's prayer. Although all these may be contradictory, the Lord has to create a situation in which everyone will be pleased. This is an instance of a marriage negotiation between an elderly brahmana and a youthful one. The elderly brahmana was certainly willing to give his daughter in charity to the young brahmana. But his son and relatives became impediments to the transaction. The elderly brahmana considered how to get out of this situation. And still offer his daughter to the young brahmana. His son, an atheist and a very cunning fellow, was thinking of how to stop the marriage. The father and son were thinking in a contradictory way. Yet Krishna created a situation wherein they agreed. They both agreed that if the Gopal deity would come and serve as a witness, the daughter would be given to the young brahmana. So the story is that when the elderly brahmana and younger brahmana were visiting Vrindavan, the elderly brahmana promised his daughter to be given to the younger brahmana in marriage. But when they reached back to their village, the relatives of the elderly brahmana protested, "No, cannot be." The younger brahmana said, "Well, he promised." So the son of the elderly brahmana said, "Was there any witness to the promise?" And the younger brahmana said, "Yes, the deity. The deity Gopal was the witness."
கோபால விக்ரகம் தான் அதுக்கு சாட்சினார்.
So the elder brahmana's son said, well, if you bring this deity here, then that will be the witness.
Appa and the ilaya brahmana and the mootha brahmanude magan sonar neenga and the vigrahathai inge kondu vandu saachi sonna sonninga appa adu saachiya nam eduthukalanar.
So both sides agreed.
Appa rendu tarappinargalum ottukittanga and the bearer.
The elderly brahmana's son was an atheist and he thought that deity is not going to come here.
மூத்த பிராமணனுடைய மகன் ஒரு நாஸ்திகனாக இருந்தான். அவன் நினைத்தான், ஆ விக்ரகம் அதெங்க இங்க வரப்போகுது, முடியாது, சாத்தியமே இல்லைன்னு.
The younger brahmana thought, well, he's a witness, so he should come for the court case. He'll come.
இளைய பிராமணன் நினைச்சார்,
he was a great devotee.
அவர் மிகச்சிறந்த பக்தர், அதனால அவர் நினைச்சார் அவர் சாட்சியாக இருந்தார், அதனால இந்த நீதிமன்றத்தில் சாட்சி சொல்றதுக்கு அவர் நிச்சயமா வருவார் அப்படின்னு.
So in this way, both were satisfied.
இந்த விதத்துல ரெண்டு பேருமே திருப்தி விட்டார்கள்.
And Krishna actually came, the deity Gopal.
Krishna, adhaal Gopala vigraham unmaiye vandar.
And in this way he upheld the promise of his devotee, the elderly brahmana.
Idan mulamaga andha mootha brahmana thannude bhaktarana mootha brahmana kudutha vaakruthiye Krishna nerevettinar.
When the young brahmana went back to Vrindavan and he spoke to the deity and said that well, now you have to come with me back to, he was living in South India.
And the ilaya brahmanar vrindavanathukku chendru vigrahathukitta sonnar neenga ippa en kuda varanum oru sakshiyaga varanum appdi solli alaithar.
And the deity
and the ilaya brahmanar tennindiyavula vaandu vandar.
The deity Gopal said to him, well, I never heard of a deity walking.
அப்பா கோபால விக்ரம் அவர்கிட்ட சொல்றார், விக்ரம நடந்து போனதா நான் கேள்விப்பட்டதே இல்லையே.
And the young brahmana said to him, well, if you can talk, you can walk.
இளைய பிராமணர் விக்ரகத்திட்ட சொல்றார், உங்களால இப்ப பேச முடியதே, பேச முடிஞ்சா நீங்க நடக்கவும் செய்யலாமே.
Pratima naha tumi sakshat brajendra nandan. He said, you're not a statue, you're directly Krishna.
நீங்க வெறும் சிலை கிடையாது, நீங்க நேரே கிருஷ்ணர் தான்.
So in this way Krishna was defeated by his logic.
இதன் மூலமா கிருஷ்ணர் தன்னுடைய பக்தனுடைய வாதத்தினால தோற்கடிக்கப்படுகிறார்.
So he came.
அதுக்கப்புறம் அவர் வரார்.
And again he upheld the promise of his devotee.
இதன் மூலமா அவர் தன்னுடைய பக்தனுடைய சத்தியத்தை தக்க வைக்கிறார்.
And he also gave his mercy to the people of South India by going there and they worshipped him there.
தென்னிந்தியாவுக்கு வந்ததின் மூலமாக அவர் தென்னிந்தியாவை சார்ந்த பக்தர்களுக்கும் தன்னுடைய கருணையை கொடுக்கின்றார்.
There are so many deities in Vrindavan, so he came down to the Vijayanagara kingdom.
விருந்தாவனத்துல நிறைய விக்கிரகங்கள் இருக்கின்றன, அதனால அவர் விஜயநகரத்துக்கு இடம்பெயர்ந்து வருகிறார்.
Later, Prataparudra Maharaj fought with Krishna Deva Rai. They are both Vaishnavas, but they fought each other.
பிற்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரதாபருத்ர மகாராஜ் கிருஷ்ணதேவராயரோட சண்டை போரிட்டார். அவங்க ரெண்டு பேருமே வைஷ்ணவர்கள் தான், இருந்தாலும் அவங்களுக்குள்ள போர் நிகழ்ந்தது.
He defeated, Prataparudra Maharaj defeated and he took Gopal with him and established him in Puri.
பிரதாபருத்ர மகாராஜ் கிருஷ்ணதேவராயரை தோற்கடித்து அவருடைய விக்கிரகத்தை எடுத்துட்டு போய் பூரி பக்கத்துல.
But later Gopal had some disagreement with Jagannath and so he moved away and he's presently being worshipped in Katak, which was the capital of Prataparudra.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூரியில இருந்த ஜெகநாதருக்கும் கோபாலருக்கும் நடுவுல சில கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டது, அதனால கோபாலர் பூரியிலிருந்து பிரதாபருத்ர மகாராஜருடைய தலைநகரமான கட்டாக்கிற்கு நகர்த்தப்பட்டார்.
So Krishna in his wonderful pastimes fulfills many, many purposes.
இப்படி கிருஷ்ணர் தன்னுடைய அற்புதமான லீலைகளின் மூலமாக பல்வேறு நோக்கத்தை பூர்த்தி செய்து கொள்கிறார்.
Which are all beneficial for the world.
அது எல்லாமே உலக மொத்தத்திற்கும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது.
And especially for his devotees.
அதிலும் குறிப்பாக அவருடைய பக்தர்களுக்கு.
Here's another example. There are so many examples.
இதற்கு பல்வேறு உதாரணங்களை கொடுக்கலாம். நான் இன்னொரு உதாரணத்தை இங்கே கொடுக்கிறேன்.
This is from the 7th canto purport.
இது ஏழாவது காண்டத்தினுடைய பொருளுரையிலிருந்து படிக்கின்றேன்.
Srila Prabhupada writes, when Prahlad's mother, Hiranyakashipu's wife, Kayadhu, was under the protection of Narada, she prayed for the protection of her son from the enemy. And Narada Muni gave assurance that Prahlad Maharaj would always be safe from the enemy's hands. Thus, when Hiranyakashipu was going to kill Prahlad Maharaj, the Lord saved Prahlad. To fulfill his promise in Bhagavad Gita. Kaunteya pratijani hi name bhakta pranashyati. Well, wait a minute. Prahlad Maharaj came before Bhagavad Gita was spoken. No, Bhagavad Gita is eternal. Yeah, so continuing the purport, and to prove true the words of Narada. And to prove true the words of Narada. Then Srila Prabhupada writes, the Lord can fulfill many purposes through one action. So this statement, that is the very meaning of the name Naikakamakrit. Continuing the purport, thus the killing of Hiranyakashipu and the saving of Prahlad were enacted simultaneously to prove the truthfulness of the Lord's devotee and the fidelity of the Lord Himself to His own purpose. Similarly, in 10th canto purport, Srila Prabhupada writes, Krishna can carry out many purposes with one act. Commenting on his delivering the two trees, Manigriva and Nalakuvara. He fulfilled Narada's promise that these two demigods would be delivered from the tree-like form by Krishna. And similarly, when he killed Hiranyakashipu, he fulfilled Narada's promise to Kayadhu that your son will always be protected. Always be safe from the enemy's hands. Kayadhu could not have imagined that the enemy would be her own husband, his own father. So continuing the purport. Oh, another point. In killing Hiranyakashipu, he manifested from the pillar as the form of Narahari. So by doing so, he also upheld the words of Prahlad. Because Hiranyakashipu scoffingly had said to Prahlad, "Ah, you say your God's everywhere. Is he in this pillar?
ஏன்னா கிரண்யகசிபு ரொம்ப கோபத்தோட அவன் சொன்ன கேள்வி கேட்டார், நீ வந்து பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு சொல்லி இந்த தூண்ல இருக்கிறாரா
அப்படின்னு
கேட்டார். அவர் அந்த தூண்ல இருக்கிறார்.
And as a typical atheist, Hiranyakashipu, this is just nonsense. And he wanted to empirically prove that Prahlad was wrong. Unfortunately for Hiranyakashipu, he only empirically proved that Prahlad was right. And by appearing as Narahari and killing Hiranyakashipu, he also fulfilled Brahma's promise to Hiranyakashipu.
நரஹரியாக தோன்றி கிரண்யகசிபுவை கொன்றதன் மூலமாக அவர் அதே நேரத்தில் கிரண்யகசிபுவிற்கு பிரம்மா கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுகிறார்.
He protected the demigods by killing Hiranyakashipu, and simultaneously he fulfilled Brahma's promise.
அவர் கிரண்யகசிபுவை கொன்றதன் மூலமாக தேவர்களை பாதுகாத்தார், அதே நேரத்தில் அவர் பிரம்மாவினுடைய வாக்குறுதியையும் தக்க வைத்தார்.
That Hiranyakashipu had taken the boon that he would not be killed in the land or the sky or the water.
Hiranyakashipu varam vaangirundan than nilathilum kollapada maten vaanathilum kollapada maten neerilum kollapada maten endru.
But he was killed on the lap of Nrisimha, which is neither the land nor the sky nor the water.
ஆனா கிரண்யகசிபு நரசிம்மருடைய தொடையில் கொல்லப்பட்டான், ஏன்னா அது வானமும் கிடையாது பூமியும் கிடையாது நீரும் கிடையாது.
He asked for the boon that he would not be killed by any animal or any human or any god.
இன்னொரு வரமும் வாங்கியிருந்தான், எந்த கடவுளாலோ மனிதனாலோ மிருகத்தாலோ கொல்லப்பட மாட்டேன் என்று.
So Nrisimha, he's not fully an animal because he's half human, and he's not fully a human because he's half animal.
அதே மாதிரி நரசிம்மர் பார்த்தோம் அப்படின்னா அவர் முழுமையா மிருகம் கிடையாது, ஏன்னா அவர் பாதி மனிதராக இருந்தார். முழுமையா மனிதனும் கிடையாது, ஏன்னா பாதி மிருகமாகவும் இருந்தார்.
So he took the boon that he would not be killed inside any building or outside any building.
இன்னொரு வரம் வாங்கியிருந்தான், வீட்டு எந்த ஒரு கட்டிடத்திற்கு உள்ளேயும் கொல்லப்பட மாட்டேன் வெளியேயும் கொல்லப்பட மாட்டேன்.
So he's killed on the veranda, which means it's not inside and it's not outside.
அதனால அவர் வாசல் படியில கொல்லப்பட்டார், அது உள்ளேயும் கிடையாது வெளியிலேயும் கிடையாது.
Neither in the day or the night.
பகல்லையும் கொல்லப்படக்கூடாது ராத்திரியிலும் கொல்லப்படக்கூடாது சொல்லியிருந்தான்.
He was killed at the evening sandhya, the dusk time, so it's neither day nor night.
அதனால அவன் மாலை நேரத்துல சந்தியா வேளையில கொல்லப்பட்டான், அது பகலும் கிடையாது இரவும் கிடையாது ரெண்டுத்துக்கும் நடுவுல.
So in this way he fulfilled, Krishna as Nrisimha fulfilled all the promises.
இப்படி நரசிம்மராக இருந்த கிருஷ்ணர் எல்லா நோக்கங்களையும் பூர்த்தி செய்தார்.
He also, by appearing as Nrisimha, showed that you never know what he's going to do. He's unpredictable.
நரசிம்மராக தோன்றி பகவான் இன்னொன்றையும் நிறைவேற்றினார், அதாவது அவர் எப்ப என்ன செய்ய போறார் அப்படிங்கறது யாராலுமே யூகிக்க முடியாது.
Hiranyakashipu thought that by his taking all these boons he was fully protected, but he couldn't imagine that the intelligence of Bhagavan goes beyond whatever he can imagine.
ana Hiranyakashipu nanacha na inda varam alla vaangi adu mulama nam paadukaathu kollalam abdinu ana bhagavanude buddhi etta vedathula seyalpadudhu abdina evlo da nee varatha vaangnalo adil ellathiliy avar adu ellathiy muriyadikkira vedathula avaral seyalpada mudiyum gerada nirubichar.
Nrisimhadev, actually all the forms of the Lord, they prove that he is not formless, he's a person.
பல்வே பகவானுடைய எல்லா ரூபங்கள்ல எல்லாருமே நிரூபிக்கிறது மாதிரி நரசிம்மதேவரும் நான் ரூபமற்றவன் கிடையாது அப்படிங்கறதையும் நிரூபிக்கிறார்.
But even people have some idea of God as a person, they tend to think of him as either being someone very angry and throws everyone into hell, or just some very mild, calm kind of person.
கடவுள் ஒரு நபர் அப்படின்னு நம்புறவங்க கூட பாத்தீங்கன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் அப்படிங்கிற ரொம்ப கோபமா இருந்து எல்லாத்தையும் நரகத்தை தள்ளி விட்டுருவான்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் அப்படிங்கிற ரொம்ப அமைதியா சாந்தமா இருக்கக்கூடியவரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க.
Sometimes the Christians in India, they criticize, you see, in the the Hindu religious music, it's all this nada swaram and this banging on the drums, all very loud, and but we have very calm and peaceful hymns.
இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கிறிஸ்துவர்கள் ஒரு இந்து மதத்தினுடைய பழக்கத்துல ஒரு விஷயத்தை நிந்திக்கிறது உண்டு. நீங்க பாருங்க, இவங்க எல்லாம் நாதஸ்வரம் வாசிட்டு மேல வாசிட்டு ரொம்ப சத்தமா இருக்குது இது, ஆனா எங்களுடைய இசை எல்லாம் பாருங்க ரொம்ப இனிமையா இருக்குது அப்படிம்பாங்க.
So they think that, oh, just, oh, very nice. God, very nice, very nice. They don't imagine how angry God can be. So the idea that God cannot be angry was nullified by the enemy of Hiranyakashipu, Nrisimhadev.
பகவான் கோபமடைய முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குதே, அந்த கருத்தை நரசிம்மதேவர், அதாவது ஹிரண்யகசிபுவினுடைய எதிரியான நரசிம்மதேவரால அந்த கருத்து முறியடிக்கப்பட்டது.
And he also demonstrated that it's really not a very good idea to become an enemy of Krishna.
கிருஷ்ணருக்கு எதிரியாக ஒருத்தர் ஆகிறது அப்படிங்கறது ஒரு நல்ல கருத்தே கிடையாது அப்படிங்கறதையும் அவர் அங்க நிரூபிக்கிறார்.
Whatever our power is, it's insignificant compared to his.
நமக்கிட்ட எவ்வளவு சக்தி இருந்தாலும் சரி, அவரோட சக்தியோட பார்க்கறப்ப அது எல்லாமே அற்பமானதுதான்.
Hiranyakashipu achieved power far more than anyone can imagine.
மத்தவங்களால கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு சக்தியானது ஹிரண்யகசிபுவுக்கு வந்திருந்தது.
He dominated the whole universe.
அவர் மொத்த உலகத்தையும் அடக்கி வச்சிருந்தான்.
But in a second he was vanquished by Nrisimhadev.
ஆன ஒரே நொடி பொழுதுல அவன் நரசிம்மதேவரால அழிக்கப்பட்டான்.
So in this way he gives instruction to us that however powerful we may be, Krishna is much much more powerful.
இதன் மூலமா கிருஷ்ணர் காட்டுறார், நம்ம எவ்வளவுதான் சக்திசாலிகளாக இருந்தாலும் நம்ம எல்லாரை காட்டிலும் கிருஷ்ணர் பல மடங்கு சக்தி வாய்ந்தவர்.
So we shouldn't be proud of our tiny little power or ability that we have.
அதனால நம்ம கிட்ட கொஞ்சோண்டு சக்தி இருக்கிறது, திறமை இருக்கிறது, அதை கண்டு நம்ம வந்து எக்காரணம் ஒன்றும் கர்வம் கொள்ள கூடாது.
We are completely dependent on his mercy.
நாம முற்றிலுமாக அவருடைய கருணையை சார்ந்தவர்களாக இருக்கிறோம்.
So continuing this, well, I'll read a little bit more from this purport.
நான் படித்துக் கொண்டிருந்த அந்த பொருளுரையில இருந்து இன்னும் கொஞ்சம் படிக்கின்றேன். நான்
When he personally does something, it is only to satisfy his devotees.
பகவான் தனிப்பட்ட ரீதியில ஏதாவது செய்யும் பட்சத்தில் அது தன்னுடைய பக்தர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இருக்கின்றது.
The Lord is known as Bhakta Vatsala because he very much favors his devoted servant.
பகவான் பக்தவத்சலர் என்று அறியப்படுகிறார், ஏன்னா அவர் தன்னுடைய பக்தர்கள் மேல மிகவும் கருணை கொண்டவராக இருக்கிறார்.
So this name Naika Karmakrit that comes in a verse in Vishnu Sahasranama, in which one of the names in that verse is also Vatsala.
Vishnu Sahasranamathla inda Naika Karmakrit apdigra peyar varakoodiya slogathla paartha appadina adula oru peyar enna na Vatsala apdigra peyarum irukirad adiliye.
So by punishing Hiranyakashipu and protecting Prahlad, same thing as by protecting by attacking Bhishma and protecting Arjuna, he showed his like a parental affection toward both, his as a parental affection toward Prahlad.
நீங்க பார்க்கலாம், பீஷ்மரை தாக்குறார் அர்ஜுனனை பாதுகாப்பதற்காக, அதே மாதிரி ஹிரண்யகசிபுவை தாக்குறார் பிரஹ்லாதரை பாதுகாப்பதற்காக, இதில் எல்லாத்தையும் அவர் ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிறார்.
But that, anyway, I'll discuss that after a few. Still Naika Karmakrit is going on.
இன்னும் இந்த நைக காமக்ருத் அப்படிங்கிற பெயரை நான் மேலும் அடுத்தடுத்த வகுப்புகளில் விவாதிப்பேன், அதுல நான் அதை பற்றி பேசுவேன்.
This Vishnu Sahasranam is a very basic part of the traditional culture of Sri Rangam and of Sri Vaishnavas.
இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்திலையும் ஸ்ரீ வைஷ்ணவர் மத்தியிலும் மிகவும் பிரபலமாக இருந்து வரக்கூடியது.
It's actually part of Gauriya Vaishnava culture also, although it's not much practiced nowadays.
இது உண்மையில கௌடிய வைஷ்ணவ கலாச்சாரத்தையும் இருக்கக்கூடியதுதான் ஆனா சமீப தற்போதைய தருணத்தில் அந்த அளவுக்கு பின்பற்றப்படல.
So I'm going on speaking on these names and those lectures are coming out on the internet.
நான் இந்த பெயர்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் அதனுடைய அந்த பெயர்கள் எல்லாமே
And my lectures on the first 250 names are available in one DVD here. So, Hare Krishna. I'll finish that.
Hare Krishna, I thought I could finish it.
Unless anyone has any question about this.
கேளிகள் உபன்யாசத்துக்கு சம்பந்தமாக கேளுங்க. ராமர் காட்டுக்கு போனாரு, சீதையும் கடைசியில அதுல இழந்தார். இதெல்லாம் நடக்கும்னு ராமருக்கு முன்னையே தெரியுமா? When Lord Rama went, said, was he aware that these things are going to happen in future, that he will leave Sita only?
Yeah, you already translated that?
Yeah.
Okay, the answer is yes and no.
பதில் என்ன அப்படின்னா ஆமா இல்ல.
He knows everything.
அவருக்கு எல்லாமே தெரியும்.
But by his Leela Shakti, he also doesn't know. Understand? I don't understand. How can we understand? That's Bhagavan. Okay, anything else? What's the question?
She asked how many Naika Kamakrit instances are there?
Oh, unlimited.
Yellayatra.
Everything Krishna does at every moment fulfills so many different purposes.
Krishna yappa enna senjalum adile ellathiliye nariya nokangalai avar poorthi seiraar. She wanted to know how many.
Oh, today. Well, then you think of this, huh?
She mentioned four, there's one left of one.
Well, what did we speak about? We spoke about Bhishma and Arjuna. About Rama.
Ramar kaatuk porad pathi pesnam.
You sir, you can ask.
Neenga
solunga
angra.
Prahlad pathi pesnam, Sakshi Gopal pathi pesnam.
Damodar Leela. I spoke on one yesterday. Was it yesterday or the day before? Little bit I spoke, but I spoke more about that just yesterday, wasn't it? Yesterday.
Nendu Maharaj Damodar Leela periya pesnar iniki chinnadara
nalakuvara panigiriva.
Yeah, just a little touch I gave.
Adellame konjam
Krishna Buddha chariot wheel can be bapana rikrandiya.
Yeah, that's possible understanding.
அவர் ஒரே நேரத்துல அவர் நிறைவேற்றார் நிறைவேற்றல, அதாவது அதை வந்து நம்ம அஸ்திரம்னு சொல்லவும் முடியாது. தேர்
சக்கரத்தை
பொதுவாக அதை யாரும் அஸ்திரம் நினைக்கிறது கிடையாது.
Yeah, anything could be a weapon. used in anger. This is not designed as a weapon, but it could be used for smashing someone over the head. That was just a drama. I don't have any anger against Sri Godhead.
இது வந்து ஒரு ஆயுதமாக ஆயுதத்திற்காக உருவாக்கப்படல அப்படின்னா கூட இதை ஒரு ஆயுதமா உபயோகப்படுத்தி யாரோட தலையாவது நம்ம வந்து அடிக்க முடியும். எனக்கு வந்து கிரிதர் மேல எந்த கோபமும் கிடையாது, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக நான் அதை காட்டுறேன்.
Just he happened to be sitting there. I'll just give a garland in case you're doubting it.
உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை போக்குறதுக்காக நான் ஒரு மாலை கொடுக்குறேன்.
I mean, I get angry with him sometimes, but not just now. So, Hare Krishna.
Hare Krishna.
Chant Hare Krishna and be happy.
His Holiness Bhakti Vikas Maharaj ki.
Hare Krishna.
Actually, it wouldn't be a good idea to use this as a weapon because it's too, you know, it's too expensive and it'll get broken. Sometimes, not much nowadays, but in the old days in the Western countries, when we used to go on Harinam Sankirtan, these demons would attack us, drunken people, some low-class people would attack us physically. So our devotees discovered these cartels make very good weapons actually.
அப்ப நம்மளுடைய பக்தர் என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இந்த கரத்தால் வந்து பெரிய ஒரு ஆயுதமா நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு.
You need a longer string than this, but you can put it in someone's face and cut up their face and they'll run away.
நீங்க வந்து நல்ல கொஞ்சம் நீளமா கயிறு கட்டிட்டு அதை சுத்தி ஒரு அடி அடிச்சீங்கன்னா ஒருத்தர் ஓடியே போயிடுவான் அந்த இடத்த விட்டு.